நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
COVID-19 காரணமாக வெளிநாடுகளிலிருந்து சப் கிளாஸ் 309 ஆஃப் ஷோ பார்ட்னர் விசா விண்ணப்பித்தவர்கள் குறிப்பிடத்தக்க தாமதங்களை எதிர்கொள்வதாக சொல்கிறார் AHWC இமிகிரேஷன் லாயர்ஸில் முதன்மை வழக்கறிஞராக பணியாற்றும் மேகி டாஃப். சிலர் 1.5 வருடங்களுக்கு மேலாக காத்திருப்பதாக சொல்கிறார் மேகி டாஃப்.
Even before the COVID period, they were taking an extraordinarily long amount of time. But since the COVID period, it almost seems as if they have just suspended processing. If you look at the department's website, they say that the offshore partner visa should be processed between 21 to 28 months. But in many, many cases, that is being exceeded considerably in our experience.
கடந்த நிதியாண்டில் பார்ட்னர் விசா விண்ணப்பித்தவர்களில் பாதி பேருக்குத்தான் விசா வழங்கப்பட்டிருக்கிறது என்கிறார் மைக்ரேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்திரேலியா என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜான் ஹூரிகன்.
The minister has stated that this financial year there would only be about 40,000 partner visas granted, stage one. So if the application rate is about 85,000 and they're only processing 40,000 finalisation, that means you've already got over a two-year wait period of applications in the pipeline already.
தமது துணைவருக்கான விசா விண்ணப்பத்திற்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலை அவரது வாடிக்கையாளர்கள் பலருக்கு மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று மேகி டாஃப் கூறுகிறார்.
We are experiencing our clients having desperation feelings. They feel isolated. Some of them are desperate from a financial perspective where they may have children as well. Some applicants are considerably worried about just starting a family because they may be getting older. We've also had people experiencing mental health problems because they just have no idea when all of this ordeal is going to end.
ஆஸ்திரேலியன் பார்டர் ஃபோர்ஸ் ஆணையரின் அனுமதி பெற்றால் ஆஸ்திரேலிய குடியுரிமை அல்லது நிரந்தர வதிவிட உரிமை உள்ள ஒருவர் தனது துணைவரை விசிட்டர்ஸ் விசாவில் அழைத்து வர முடியும் என்கிறார் ஜான் ஹூரிகன்.
The problems start to arise in relation to de facto couples. The Australian Border Force Commissioner is approving those who have provided a tremendous amount of paperwork to show that they are in a de facto relationship. Those who have travelled backwards and forwards to Australia over a period of 1 or 2 or 3 years obviously can also show that evidence that they've got some sort of connection with Australia and with the Australian partner. For those who have never been here to Australia, it's going to come down to the level of documentation they have.
ஆனால் COVID-19 தொற்று காலத்தில் இப்படியான பயண விலக்கு பெறுவதில் பெரும் நடைமுறை சிரமத்தை பலர் அனுபவித்து வருவதாக ஜான் ஹூரிகன் மற்றும் மேகி டெஃப் இருவரும் கூறுகின்றனர்.
Even the grantees, so the people who are being granted the prospective marriage visa, are panicking now as well because they're struggling to get the travel exemption, even though they have a visa and they, you know, they have a partner in Australia. The travel exemptions are still not flowing freely for those either. And they're in a situation where they only have 9 months to enter the country. So there will be visa expiries for the prospective marriage visa holders. We anticipate that will happen for a significant number of those people.
ஏற்கனவே ஃபியான்சே விசா வழங்கப்பட்டவர்கள் பயண தடைகள் நீக்கப்பட்ட பின்னர் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் என மேகி டாஃப் கவலைப்படுகிறார். ஆனால் அப்படி இருக்காது என்று ஜான் ஹூரிகன் நம்புகிறார்.
Say before the bans are lifted, matter of just approaching the department on the other end of this and getting the department to re-evidence the visa. We don't know exactly what all the process will be involved, but I think in many cases the department will probably just simply reissue the visas. In some cases they may have to provide a new notice of intention to marry.
வெளிநாடுகளிலிருந்து விண்ணப்பிப்பவர்களுக்குத்தான் சிக்கல் என்றில்லை. நாட்டிலிருந்து கொண்டே விண்ணப்பித்தவர்களுக்கும் பாட்னர் விசா என்ற துணைவர்களுக்கான விசா எளிதானது அல்ல. பெரு நாட்டிலிருந்து இங்கு வந்துள்ள லூசியானோவிற்கு அவரது துணைவர் ட்ரூ 5 ஆண்டுகளுக்கு முன்னர் விசா விண்ணப்பத்தை தாக்கல் செய்திருந்தார். ட்ரூவை சந்திப்பதற்கு முன்னர் அவரது விசா காலாவதியான பின்னரும் லூசியானா நாட்டிலிருந்து வெளியேறாத காரணத்தால் இவரது விண்ணப்பம் முதலில் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் AAT அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல்ஸ் ட்ரிபியூனல் என்ற மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்தினால் பரிசீலிக்கப்பட்டு பின்னர் ஃபெடரல் சர்க்கிட் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு மீண்டும் AAT பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அனுபவத்தை நைல் நதியில் நீந்துவதுடன் ஒப்பிடுகிறார் ட்ரூ.
People think it's just filling out 2 pages is actually a very lengthy process, and it can look into all different avenues about what side of the bed you sleep on, what toothbrush the person may use, do you have letters. They can look into SMS, they can look into phone call history, they can look into absolutely anything and everything that you can imagine.
துணைவர் விசா விண்ணப்பம் வெற்றியில் முடிய விண்ணப்பித்த இருவருக்கும் இடையிலான உறவு சிறப்பாக ஆவணப்படுத்தப்பட்டிருப்பது அவசியம் என்று ஜான் ஹூரிகன் கூறுகிறார்.
The department will want to see documents of continued communication while the couple are separated. I want to see financial transactions between the couple, but obviously that's only generally happens one way in most cases. It's the Australian partner transferring money to the overseas partner, shared household. It's just all about the documentation about the relationship and how much they have. Some couples have a lot, some don't have much at all. And the ones who don't have much have difficulty trying to prove it.
விசா விண்ணப்பம் தாக்கல் செய்தவுடன் சுகாதார பரிசோதனைகள் மற்றும் போலீஸ் சான்றிதழ்கள் போன்ற பிற ஆவணங்களும் தேவை என்று மேகி டாஃப் கூறுகிறார்.
Now those character certificates or police certificates and the health examinations are only valid for 12 months. So that forms part of the other guessing game for the applicant for a partner visa. When do they do those? When do they do the health examinations? When do they apply for the police certificates? Because if they're going to expire in 12 months' time and the visa is not going to be granted in 12 months' time, that's further expense for them.
சாதாரண நாட்களிலேயே கைரேகை போன்ற பயோமெட்ரிக் தரவுகளை வெளிநாடுகளிலிருந்து பெறுவது கடினம் என்று கூறும் மேகி டாஃப், COVID-19 காலத்தில் இது மேலும் கடினமானது என்கிறார்.
And we've had clients who, for example, are living in Nepal and have had to get themselves to New Delhi to have fingerprints and things done.
துணைவர் விசா விண்ணப்பதாரர்கள் ஆரம்பத்திலிருந்தே தரவுகளை பெற வேண்டும் என்று ட்ரூ கடுமையாக பரிந்துரைக்கிறார்.
Get the legal advice, make sure you take your time and be prepared that it may not cost the $7,000, it may end up costing around $30,000 to $35,000 over a period of time, so it can be a very costly service.
பல விசா விண்ணப்பதாரர்களுக்கு COVID-19 அதிக தலைவலியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவரது துணைவர் ட்ரூவுடன் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்து வேலையும் செய்ய முடிந்ததற்கு லூசியானோ நன்றியுள்ளவராக இருக்கிறார்.
I'm now in a bridging visa because after we passed the second hearing, it was terrible for us. They put me in a bridging visa and I received like a few months ago before the COVID started, and they just need my police checks for the different countries that I used to live, Argentina and the US. So yeah, all those things are in process to come to Australia, and after I submit all those papers, I will have the final answer or decision.
விசா விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட எவ்வளவு காலம் எடுக்கும் என்று உள்துறை விண்ணப்பதாரருக்கு அறிவிக்கும். அவர்கள் குறிப்பிட்ட நாளுக்கு முன்னர் விசா விண்ணப்பங்கள் குறித்த கேள்விகளுக்கு உள்துறை பதிலளிக்காது என்கிறார் மேகி டாஃப்.
So currently, say, if your processing time has been quoted as 21 to 28 months, the Department of Immigration would not respond to a query before the end of that 28 months. So it's really difficult for clients and for ourselves to know exactly where an application is before that period because we just cannot get any information from the Department of Immigration.
ஆனால் தேவையான ஆவணங்களை தொடர்ந்து சமர்ப்பிக்குமாறு மேகி டாஃப் மற்றும் ஜான் ஹூரிகன் இருவரும் வலியுறுத்துகிறார்கள்.
They should actually email each other, use Skype, Messenger, WhatsApp, Viber, basically any messaging app, keep a record of the communications.
துணைவர் விசாவிற்கு விண்ணப்பிப்பவர்கள் தங்களது உண்மையான உறவை சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்தால் அவர்களின் விசா அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் மேகி டாஃப் அறிவுறுத்துகிறார்.
They should go ahead and try to register the relationship because only one person needs to be a resident in the state or territory to actually register that relationship.
இதற்கிடையில் தனது bridging visa-வில் சமையல்காரராக பணியாற்றுவதற்கான உரிமைகளை லூசியானா பெற முடிந்தது. அவரது விசா விண்ணப்பம் விரைவில் அங்கீகரிக்கப்படும் என்று அவர் பூரணமாக நம்புகிறார். அதேபோல் அவர்களின் வாழ்க்கை எதிர்காலத்தில் சிறப்பாக அமையும் என்று ட்ரூ நம்புகிறார்.
Right now, it's been a very challenging thing. There's never been an end-term goal because you have to basically reassess and reassess and reassess every 4 to 6 weeks or 6 to 8 months or in this case, it's been the last 5 years. So we've never been able to really lock down that final goal, which is to settle down and really establish roots here in Australia with Luciano and myself.
லூசியானோ மற்றும் ட்ரூவின் விண்ணப்பத்திற்கு என்ன நடந்தது என்பதையும் மேலும் சில புலம்பெயர்ந்த குடும்பங்களின் உணர்ச்சிகரமான கதைகளையும் சேர்த்து புதிய ஆவணத் தொடர் ஹூ கெட்ஸ் டு ஸ்டே இன் ஆஸ்திரேலியா 4 பகுதிகளாக கடந்த புதன்கிழமை முதல் நிகழ்ச்சிகள் SBS தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. இந்த விவரணத்தில் வழங்கப்பட்ட கருத்துகள் பொதுவான ஆலோசனைகள் மட்டுமே என்பதையும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் இவை பொருந்தாது என்பதையும் நேயர்கள் நினைவில் கொள்க. உங்கள் விசா நிலை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் விரைவில் சட்ட ஆலோசனையை பெறுவது நல்லது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.